இருக்கிறதாக வச்சுக் கொள்ளுங்க. இனிப்பு சுவை நம்ம உடல்ல இருந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது ஒரு யூனிட் தான் கறி. ஆனால் அதை தொட்ட உடனே ஒன்றிலிருந்து பத்து யூனிட்டுக்கு விறுவிறுவிறுந்து உயர் அது ஈடு கொடுப்பதா. அப்ப ஒன்றிலே இருந்தது பத்துக்கு வந்தது, அதைத்தான் நாம் உணர்வாக பெறுகிறோம். பத்து யூனிட் சுவையாக பெறுகிறோம். வாதம் அல்லாவை வாதம் அல்லாவோடு தொடர்பு கொண்டதனாலே நாக்கு நாம் அடைந்த மாற்றம். இப்போ வாதம் அல்லா சாப்பிட முடிஞ்சாச்சு, ஒரு கப் காஃபி கொடுக்கறாங்க, அந்த காஃபியில அஞ்சு யூனிட் சுவை இருக்கிறது சக்கரை வச்சுக்கணும். நாவில வச்ச உடனே ஒன்றும் நல்ல தெரியவே இல்லை, சக்கரையே தெரியும். சரி, கொஞ்ச நேரம் இருக்கும். அப்போ தானாகவே அந்த ஒரு யூனிட்டுக்கு இறங்குகிறது ஒன்பது எட்டு ஏழு என்று இதனுடைய கன்வர்ஷன் ரேட் மாற்றம் பெறும் அளவு இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒன்றுக்கு போய் தான் நிற்கும், அது வழியில நாலு வந்தது அல்லது மூன்று வந்தது என்று வச்சுங்க. அதே காஃபி எடுத்து நாக்களை வைக்கிற போது இப்போ இனிப்பு சுவை இருக்கிறது. சுவை பின்னால வந்ததல்ல, முன்னே இருந்ததுதான். மாற்றம் எங்க? என்னிடத்திலே ஏற்பட்ட மாற்றம். நான் பாதமல்வாவை நாவிலே வைத்த போது என்னுடைய சுவையினுடைய வேகம் மாற்றம் பத்திலே இருந்தது. இப்பொழுது காஃபியில ஐந்து இருக்கிறது, எப்பொழுதும் மைனஸ் தெரியும். மைனஸ் என்பது உணர்வல்ல, இருந்த நிலையிலிருந்து எழுச்சி பெற்ற நிலைதான் உணர்வாக இருக்குமே தவிர உணர முடியுமே தவிர அதற்கு கீழ் இருக்கக்கூடிய நிலை உணர முடியாது. ஆகவே இந்த ஒரு யூனிட் சுவைக்கு குறைந்திருந்தால் நாம் அதை சுவையாக கருதவே முடியாது, நமக்கு தெரியாது. அம்மாதிரி இந்த அலையினுடைய இயக்கம் தான் நமக்கு உடலுக்குள்ளாக அழுத்தமாக ஒலியாக ஒலியாக சுவையாக மனமாக எந்த பொருளோடு தொடர்பு கொள்ளுகிறோமோ அந்த பொருள் தன்மைக்கு ஏற்ப நம்முடைய காந்த சக்தி எழுச்சி பெற்று மோதுதல் ஏற்பட்டு அதனால் விளையக்கூடிய விளைவுகள் உடல்ல உள்ள காந்த சக்தியை வறண்டு போகவும் செய்யும், மிச்சம் உள்ள காந்த சக்தியை அதை செலவு செய்யவும் செய்யும். மிச்சம் உள்ள சக்தியை மாத்திரம் செலவு செய்து கொண்டிருப்பதானால் இன்பமாக இருக்கும், இருப்பிலே இருந்து குறைவு செய்யுமே ஆனால் துன்பமாகும். அது மாற்றம் தரும்போது அந்த கரியனுடைய அளவு கரியனுடைய அளவுக்கு ஏற்றதாக இருக்குமே ஆனால் அது இன்பமாக இருக்கும். உதாரணமாக நாவுக்கு இந்த அளவு சுவைதான் மாற்ற முடியும் என்றது சக்தி இருக்க, அதற்கு மேலாக ஒரு சுவை இருக்குமே ஆனால் அதை விட கொஞ்சம் போக போக நம்மளே தாங்க முடியும். அதாவது கருவினுடைய அளவு ஆற்றல் ஓரளவு சக்தியை தான் மாற்றம் பெறுவதை தாங்க முடியும், அதற்கு மேலே போனால். ஆகவே துன்பம் என்பது இன்பம் என்பது இந்த பொருளோடு தொடர்பு கொண்டதும் நம்முடைய அலை இயக்கம், அதனால மிகுந்து நம்முடைய உடல் சக்தி அதிகமாக செலவிடும் போது குறைகிறது இருப்பில, இருப்பில குறைகிற போது துன்பம் உண்டாகும். இருப்பில குறையாமல் இருந்தாலும் கூட அது மாற்றம் பெறும் அளவில் கருவி தாங்கவில்லை, அதனால துன்பம் உண்டாகும். ஆகவே இன்பமும் துன்பமும் பொருட்களிலே இல்லை, நம்முடைய உடலிலே எழக்கூடிய மாற்றம். ஆகவே எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அளவு முறை இந்த உடல் தாங்க அளவுக்கு மாத்திரம் உள்ள பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது இன்பம் இன்பம் எந்த பொருளுக்கும் மேலும் இன்பம் மேலும் இன்பம் என்று மீறி போனால் துன்பமாக மாறிவிடும். ஒரு பாதம் அல்வா சாப்பிட்டீங்கன்னா இன்பமா இருக்கிற, இரண்டாவது சாப்பிட்டா ஏதோ சளிப்பு ஏற்படும், வற்புறுத்தி மூன்றாவது கொடுத்தா என்ன துன்பமாகவே இருக்கிறது, வேண்டாம் என்றீங்க, வற்புறுத்தி கொடுத்தா வாங்கி வந்துடும். இன்பம் பாதம் அல்வாவிட இருக்குமே ஆனால் மேலும் மேலும் இன்பம் அல்லவா இருக்கணும், மூன்று பட்ட இன்பம் இருக்கணுமே, இந்த துன்பமாக மாறிவிடும். கருவியினுடைய அளவு தாங்க முடியாத போது அது துன்பமாக மாறிவிடும். எனவே இன்பமும் துன்பமும் நம்முடைய உயிரினுடைய செலவு, அந்த செலவினுடைய அளவு, அதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல் கருவிகளுடைய ஆற்றலுடைய அளவு, இதை பொறுத்ததுதான் தவிர இன்பமும் துன்பமும் எந்த பொருளிலேயும் இல்லை. அதைதான் ஒரு ஓமை கூறுவார்கள், நாய் ஒரு எலும்பை கடிக்கிறது, எலும்பிலே ஒன்றுமே இல்லை, கடிக்கும் போது அது கொத்துக்கொண்டு இகர்ல ரத்தம் வரும். அந்த ரத்தம் வந்த உடனே அது அதுக்கு ஒரு சுவை ஏற்படுது. இந்த நாய் என்ன செய்ய எண்ணுகிறது, இந்த எலும்பிலே இன்னும் சுவை இருக்கிறது என்று மேலும் மேலும் கடித்து வாயை புண்ணாக்கிக் கொள்வது. இது போல மனிதன் மேலும் மேலும் இன்பம் என்று நாடி பொருட்களிடத்திலே தொடர்பு கொண்டு வலுவை இழந்து விடுகிறான், அது துன்பப்படுகிறான் என்று ஓமை கூறுவார்கள். அது நல்ல ஓமைதான். ஆனால் அந்த உண்மையை உணர்வதற்கு ஏற்ற வகையில அதை உணரும் போதுதான் அது ஓமையும் நன்றாக இருக்கும். எனவே இந்த அலை இயக்கத்தின் மூலமாக எந்த பொருளும் ஒரு இயக்கம் இருந்தால் அந்த இயக்க தொடரில ஒரு பதிவு ஏற்படும். அந்த பதிவு தன் தன்மையாக மாறி தன் தன்மையாக மாறிடும். மீண்டும் மீண்டும் அதே பதிவு திருப்பி பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். நம்மிடம் எப்பொழுதுமே அலை இயக்கம் இருப்பதனால அதையே செய்யும்படியாக தூண்டும். இவ்வாறு எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கு ஏற்ப அது வினைப்பதிவாக மாறி நாம் மீண்டும் மீண்டும் அதையே செய்யவும் அதே துன்பத்தையோ அல்லது இன்பத்தையோ அலையோ ஏற்படும். ஆகவே நாம் எப்பொழுதுமே எண்ணத்திலே நல்ல எண்ணம் செய்கையிலே ஒரு அளவு முறை கண்ட செய்கையும் விழிப்போடு முன் அனுபவம் பின் விளைவு இந்த இரண்டையும் நினைந்து கொண்டு தற்கால சூழ்நிலையில உள்ள இயக்கங்களோடு தொடர்பு கொள்ள முடியுமே. ஆனால் இதுதான் மெய்யுணர்வு, உண்மை உணர்ந்த வாழ்வு. அந்த உண்மை உணர்ந்த வாழ்வுக்கு அலை இயக்கம் என்ற ஒரு நீதியை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த பொருளும் இப்பொழுது அணுவனுடைய பூட்டுதான். ஒவ்வொரு அணுவும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அதில இருந்து அலை வீசிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அலையும் பதிவாகிறது, அந்த பதிவு திரும்பி திரும்பி தன்மையாக மாறிவிடுகிறது. இதையெல்லாம் உணரும் போது நான் எந்த செயல் செய்தாலும் எந்த எண்ணம் இருந்தாலும் அது நமது சொத்தாக பதிவாகி விடுகிறது. அதற்கு ஏற்ப விளையும் வருகிறது. ஒரு மனிதனை நினைந்து அவன் நல்லவன் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், அவனை வாழ்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவு நம்முடைய அலையே நல்ல அலைகளாக மாற்றி நல்ல கருத்துடைய அலைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அது செல்லுமிடமல்ல அதே போன்ற விளைவுகளை தரும். முதல்ல நம்மை மாற்றிக் கொள்றோம். ஒருவரை வாழ்த்துகிறது என்றால் நம்மை முதலிலேயே வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்த்துடைய பயன் இங்கே அலை வீச்சுதல ஒரு தன்மையாக வளரும். அதன் பிறகு அது சேருமிடமெல்லாம் அதே அலை நன்மையே விளைவிக்கிறது. இந்த பழக்கமே பதிவாகி தன்மை மாறுகிறது, சிறப்படைகிறது. அது வாழ்வை வளப்படுத்துகிறது, அந்த வேலையை முடிப்பதற்கு அறிவை உயர்த்துகிறது. எனவே நல்ல எண்ணம் நல்ல செயல் இரண்டும் வேண்டும் என்பதற்காக, நல்ல எண்ணத்தை உற்பத்தி பண்ணி கொள்வதற்காக மனதுக்கு பயிற்சி உளப்பயிற்சி அகத்தவமும், நல்ல செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக அறநெறி சார்ந்த வாழ்வும் வேண்டும் என்பதை பெரியவர்கள் உணர்ந்தார்கள். அதுதான் எல்லா மதங்களிலே வெவ்வேறு வழியிலே சொல்ல முற்பட்டாலும் அது மனதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடலை சரியாக செயலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டின் வழியே தான் மனிதன் வாழ்வாங்கு வாழ முடியும், பிறரையும் வாழ வைக்க முடியும் என்று கூறியுள்ளார்கள் என்பதை எடுத்து கூறி இன்னும் ஆழமாக போனால் இது சயின்ஸ், முழுக்க முழுக்க விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்துக்கு அடிப்படையான நேரோட இருக்கக்கூடிய சிறப்பை மாத்திரம் எடுத்து சொன்னேன். இன்னும் இந்த அலையினுடைய இயக்கத்தை நாம் சரியாக கவனிக்க போனால் அதுவே எல்லாமல்ல இறைவனுடைய செயலாக ஏற்றுக்கொண்டு எந்த செயலுக்கும் ஒரு விளைவை தருகிறது என்றால் அந்த அலை ஊடுருவி பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து உள்ள அலை எப்பொழுதுமே தவறு செய்யாது. யார் என்ன நினைத்தாலும் அதற்கு தக்கவாறு எந்த இடத்திலே இருந்து எந்த அலை மூலமாக உங்களுக்கு என்ன வந்து சேர முடியுமோ அது தானாக இழுத்துக் கொள்ளும். நம்மை தயார் செய்து கொள்வதற்கு நல்ல எண்ணம் தான் வேண்டும், நல்ல ஏற்பு சக்தி தான் வேண்டும். அந்த முறையில எந்த அளவுல நம்முடைய தன்முனைப்பை குறைத்துக் கொண்டு இறை உணர்வோடு நின்று கொண்டு பிரபஞ்சத்திலே உள்ள பொருட்களோடு இனிமையாக நல்ல எண்ணத்தோடு தொடர்பு கொள்ளவும், மக்களோடு அன்பும் பண்பும் கொண்டு உதவியும் ஒத்தும் வாழ முடியுமோ அந்த அளவில் வாழவும் நாம் உட்பட வேண்டும். அந்த உண்மை உணர்ந்து கொண்டால் நாம் ஒவ்வொரு செயலிலேயும் நம்முடைய அலை நல்ல முறையில பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் அல்லது வேறு வழியில பயன்படுத்திக் கொள்ளுகிறோம், அதற்குரிய விளைவு நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று மனிதன் எண்ணும் போதுதான் கர்மயோகத்தில அடித்தளமான ஒரு நல்ல இயல்புகள் எல்லாம் உண்டாகும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்த்தவரம்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை